ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஹல்லேலூயா. புது வருஷ வாழ்த்துக்கள். முதல்ல நாலு நாளைக்கு முதல்ல உங்களை யாருக்கு நான் சொல்லாம விட்டனோ தெரியல இல்லையா? அப்படி யாருக்கும் சொல்லாவிட்டால் தயவு செய்து மன்னியுங்கள். இந்த நாளிலும் புது வருஷ முதலாவது ஆராதனையாக இருக்கிறபடினால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு ஆண்டிலே புதிதான ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு தேவன் என்னையும் உங்களையும் தயார் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது சொன்னது மாதிரி தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வருஷத்திலே இருக்கிறதான எல்லா ஆராதனைகளையும் உபவாச கூட்டங்களிலும் தேவனால் முடிந்த வரைக்கும் வீட்டு கூட்டங்களிலும் நான் பங்கெடுப்பேன் என்ற அந்த நல்ல தீர்மானத்தை இந்த வருஷ தொடக்கத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். கேட்டாங்க, போன வருஷம் 52 வாரத்தையும் யார் கொண்டாடுது? நான் ரெண்டு கையையும் தூக்கிட்டு நானு. என்ன சில பேரை கொஞ்சம் கிண்டி விட்டாதான் அவங்களுக்கு கொஞ்சம் ரோஷம் வரும் இல்லையா? ஏன்னா நான் இடக்கிட இங்கே வர்ற அப்படின்னால நான் ரெண்டு ஆராதனை செய்கிற ஒரு ஆள் அந்தபடினால நீங்களும் முயற்சிக்கணும். முடிஞ்சபடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தை நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லுகிறது. அந்த நல்ல தேவனை நாங்கள் இன்றைக்கு அந்த தேவன் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். வாசிங்க என்னோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம்.
பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
ஹல்லேலூயா. ஒரு விஷயம், இந்த வார்த்தைக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்தரித்து நாங்கள் இந்த வார்த்தையை தியானம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, கர்த்தாவே, உங்களுடைய மகா கிருபையினாலே எங்களுக்கு இரக்கம் செய்து மறுபடியும் ஒரு விஷயம் எங்களை பலப்படுத்தி உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இந்த புதிய வருஷத்தின் ஆசீர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு எங்களை உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஐயா. கர்த்தாவே, உங்களுடைய ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதாக இன்றைக்கு எங்களுடைய கண்களையும் செவிகளையும் இருதயங்களையும் இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய சித்தத்தின்படியே எங்களுக்கு திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரை குறித்து நீங்கள் என்ன நோக்கத்திலே இந்த இடத்திலே நீங்கள் கூட்டி சேர்த்திருக்கிறீர்களோ அந்த நோக்கங்களை நானும் இவர்களும் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு இன்றைக்கு கிருபை செய்யும்படியாய் இந்த சத்தியமுள்ள வசனத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்னொரு தடவை வாசிங்க.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைய தலைப்பு என்ன முடிஞ்ச அப்புறம் இந்த சகோதரர் என்னை பார்ப்பார் ஒரு பார்வை. அந்த பார்வையிலேயே தலைப்பு என்னன்னு அர்த்தம் இப்பவே சொல்லிடுறேன். அதுக்கு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. வேற எதுக்காகவும் எங்களுடைய வெளித்தோற்றத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. வெளித்தோற்றம் எதனூடாக மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் மனம், அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனுஷன் புதிதாகிறபடினாலே இல்லைங்களா? எதனால புதிதாகிறா? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு தான் அந்த மேல சொல்லப்பட்ட காரியங்கள், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்களுடைய மனம் என்ன செய்ய வேண்டுமா? புதிதாக வேண்டும். நல்லா கவனிக்கணும். நாங்க வந்து இலங்கை தேசத்திலிருந்து இங்க அநேக பேர் வந்திருக்கிறோம், அல்ல இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம். அங்கே இருந்த மாதிரியான வாழ்க்கை இங்கே இல்லை. சில நேரங்களில் அங்கே இருந்த மாதிரியான வாழ்க்கை கூட இங்கே நாங்கள் வாழ முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறோம். அப்ப நாங்க எங்களை சில நேரங்களில் வெளித்தோற்றங்களை எங்களை மாற்றிக்கொண்டது உண்டு, ஆடைகளில் மாற்றிக்கொண்டது உண்டு இல்லையா? சில பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொண்டது உண்டு. அது தேசத்தின் நிமித்தமாக நாங்கள் அப்படி செய்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி காலப்போக்கில் சந்ததி மாறும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மென்டாலிட்டி, அந்த மனுஷனுக்கு இருக்கிற கலாச்சாரம், அந்த உணர்வுகள் கூட மாறி போகிறது. எங்களை மாதிரி கொஞ்சம் வயசான ஆக்களுக்கு இல்லாவிட்டாலும் இளம் வாலிபர்களுக்கு இங்கத்தைய மென்டாலிட்டி தான் இருக்குது அநேகமா. கொஞ்சம் எங்களதையும் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். அப்ப வெளித்தோற்றம் உள்ளுக்குள்ளே இருக்கிற மனுஷன்தான் வெளியில இருக்கிற மனுஷனை அடையாளம் கொண்டு வருகிறது. அதிலே எங்களுக்கு எந்தவித ஒழிப்பு மறைப்பும் இருக்கக்கூடாது கிறிஸ்தவனுக்கு. அதனாலதான் இந்த ஆரம்பத்தில் இந்த வசனம் சொல்றது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல், வெளியில இருக்கிற உலகத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு நான் என்னை மாற்றிக்கொள்ளாதபடிக்கு, எனக்குள்ள இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறானோ, எனக்குள்ள அந்த மாற்றம் எப்படி இருக்கிறதோ, அதற்கேற்ற மனுஷனாக நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பச்சை வந்து என்ன சொல்லி இருக்குது, அந்த மாதிரி சில உயிரினங்கள் இருக்கிறது இல்லையா, சில ஐரெக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதுல என்ன செய்யும், டான் என்ன சொல்லுவாங்க, அதாவது எந்த இடத்துல இருக்குதோ அது மாதிரியே கலர்ல மாறிடும் உடனே. சில பூச்சிகள் இருக்கிறது, சில அதுகள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அப்படி தங்களை மாற்றிக் கொள்கிறது. இலையில இருந்தா அப்படி பச்சையாவே மாறிடும், அது இலைக்கும் அதுக்கும் வித்தியாசமே தெரியாது. கடல்ல வாழ்ற சில ஜந்துகள் கூட, சில மீன்கள் கூட அப்படியான தோற்றங்களை உடையதா இருக்குது, கல்லுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாது. கொஞ்சம் கண்ணை வெட்டினாதான் தெரியும் அது உயிருள்ள மீன் சொல்லி, பார்த்தா கல்லு மாதிரியே இருக்கும். ஆனா இதெல்லாம் இருக்கிற வண்ணமாவே படைக்கப்பட்ட விதமா இருக்குது. அது வந்து தன்னை எக்ஸ்ட்ராவா இதுக்குன்னு சொல்லி மாற்றிக்கொள்ள, அதுகளுக்கு அப்படி ஒரு வரத்தை தேவன் வைத்திருக்கிறார். மனுஷர்களுக்கு அப்படி இல்லை, நாங்களே தான் உருவாக்கி கொள்ளுகிறோம். அதை நாங்க அப்படி உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, முதலாவது உருவாக்கவும் கூடாது. ஏனென்றால் இந்த இருதயம் வந்து மாற வேண்டும், இருதயம் மாற வேண்டும். முக்கியமா மனம் மாறுதல் என்றுதான் தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சரியா, வெளியரங்கமாய் நான் கிறிஸ்தவன் என்று பெயரை மாற்றிக்கொண்டாலும், ஒரு வெளியில ஒரு பெரிய செயினை போட்டுக்கொண்டாலும், அன்றாடம் நான் ஆராதனைக்கு போய் வந்தாலும், எனக்கு உள்ளே ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்லி சொன்னால், பரலோக ராஜ்யம் எனக்கு மறுபடியும் தொலைவானதாகத்தான் இருக்கிறது. இன்னைக்கு வந்து நாங்கள் வேத வாசிப்பு, ஜபம், உபவாசம், பிரசங்கங்கள் எல்லாமே எதுக்கு தெரியுமா, இந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி. இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் எங்களிடத்திலே ஒரு காரியம் சொல்லுகிறார், என்ன தெரியுமா, எப்பவுமே அவர் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் செய்ய சொல்லி சொல்லுவாரா இருந்தால் அதுக்கு பின்னால பல காரணங்கள் இருக்கும், குறைஞ்சது ஒரு காரணமாவது இருக்கும், அதுக்கு நீங்க என்ன என்னத்துக்காக அவர் இப்படி சொல்றாரு என்று சொல்லி. இப்ப இந்த இடத்துல அவர் மனம் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். எதுக்காக மனம் மாற வேண்டும் சொல்கிறார், என்னடா வெளியில மறுரூபமாக வேண்டும் இல்லைங்களா. கடைசியில ஒரு நாளில் ஒரு நாள் நாங்கள் தேவசாயலாக மறுரூபமாக போகிறோம். ஆனா அதுக்கு முதல்ல இங்க வாழ்ற இந்த நாட்கள்லேயே ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப நீங்க எல்லாம் கிறிஸ்துமஸுக்காக நியூ இயருக்காக பாட்டு பாடணும்னு விரும்பினீங்க, பாட போறது எப்ப, ஒரு காலம் ரெண்டு தடவை தான் சரியா, எப்படி எப்படி பாடுங்க, கிறிஸ்துமஸுக்காகவும் நியூ இயருக்கும் தான் பாடுறது, இதுக்காக தான் நீங்க வழிகிட்டீங்க. ஆனா அதுக்கு முதலே ஒரு அஞ்சு கிழமைக்கு முதலே எல்லாம் வரைஞ்சு கட்டி கொண்டு சரியா, வழக்கமா கூட்டம் முடிஞ்சாப்புற காணாம புறாக்கள் எல்லாரும் நின்னீங்க, உங்களோட நேரத்தை ஒதுக்கினீங்க, பிரயாசப்பட்டீங்க, சகோதரர்ல பிடிச்சி வச்சு நான் பாடுவேன் நீ வாசின்னு சொல்லி பழகினீங்க. எதுக்கு பழகினீங்க, அந்த பாட போற ஒரு நாளுக்காக. அல்லேலூயா. அது ஒரு நாள்ல முடிஞ்சது அந்த கூத்து. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு அஞ்சு கிழமை உங்களுடைய பிரயாசங்களை விட்டொழிந்து, உங்களுடைய வீட்டை மறந்து, அதுக்கு பிறகு இருக்கிற காரியங்களை மறந்து, உங்களுக்கு நேரத்தை செலவழிச்சு ஒரு ஊக்கமான ஒரு ஒரு காரியத்தை உங்களுக்கு நடப்பிக்க முடியும் என்று சொல்லி சொன்னால், இந்த மறுரூபமாகிறது கூட ஏன் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நிரந்தரமா இருக்க போற ஒரு மறுரூபத்துக்காக பூமியில வாழும் நாட்களில நாங்கள் எதுக்கு மறுரூபமாக கூடாது. அந்த மறுரூபம் வெறும் ஆடைகளை மாற்றுகிறதாலேயோ அல்லது என்னுடைய வெளி தோற்றத்தை மாற்றுகிறதாலோ இல்லாதபடிக்கு, மனம் மாறுகிறது நிமித்தம் அந்த அந்த மறுரூபம் உண்டாக வேண்டும். அந்த மனம் மாறுதலுக்கும் ஒரு அடிப்படையை வேதம் கொடுத்திருக்கிறது, அதுதான் இது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அதுக்கேற்ற மாதிரியான எங்களுடைய இருதயம் மாற வேண்டும். அல்லேலூயா இல்லைங்களா. ஏனென்றால் அதுக்கு பின்னால ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை வச்சிருக்கிறார். அந்த காரியத்தை குறித்து தான் நான் உங்களோட பேச போறேன். முக்கியமான காரியம் அதெல்லாம் இப்ப கடந்த நாட்கள் கொஞ்ச நாள் அடிக்கடி நீங்க அதை கேட்டிருக்கிறீங்க. வித்தியாசமான ஆட்கள் இந்த இடத்துல இருந்தோ வேற கூட்டங்கள்லயோ சொன்னதை நானும் கேட்டிருக்கிறேன், சரியா? ஆனா அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கு கொஞ்சம் பார்ப்போம். ஏனென்றால் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ள ஒரு காரியம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எப்படி தெரியுமா? நீங்கள் யார் கர்த்தருடைய பார்வையிலே? நீங்கள் யார் உங்களுடைய குடும்பத்தினுடைய பார்வையிலே அல்ல, சபையினுடைய பார்வையிலே அல்ல, தேவனுக்கு முன்பாக நீங்கள் யார்? தேவன் உங்களை யாராக காண்கிறார்? தேவன் உங்களை என்னவாக பார்க்கிறார்? தேவன் உங்களை கொண்டு என்ன செய்யும்படிக்கு உருவாக்கி வைத்திருக்கு? அர்த்தம் இல்லாம எதையுமே அவர் செய்யல இல்லைங்களா? அர்த்தம் இல்லாம தேவன் என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையில எதையுமே சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. உங்களுடைய உருவாக்கமும் அப்படித்தான் இல்லைங்களா? ஆக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அந்த கேள்வி உங்களுக்கு இருக்க வேண்டும், சரியா? எப்பொழுதும் சாத்திரக்காரன்ட்ட போகாதீங்க, ஆண்டவர் என்ன பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்காதீங்க. தயவு செய்து இதை வேற யார்ட்டையும் இந்த பொறுப்பை கொடுத்துடாதீங்க, சரியா? நீங்களே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் உங்களோட பேசுகிற ஒரு காரியம், தெளிவுபடுத்துகிற ஒரு காரியம். அவர் சொல்றார், கற்பத்தில் இருந்தது முதல் நான் உங்களை தாங்கினேன், உங்களை தப்புவித்தேன், உங்களை நடத்தினேன், முடிவு வரைக்கும் அப்படியே நான் செய்யக்கூடியவர், சரியா? அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை என்னவாக காண்கிறீர்? ஏன் என்று சொல்லி சொன்னால், இதுக்கு அடிப்படையான சில காரியங்கள் இல்லாதபடினால்தான் இந்த கேள்வியை நாங்கள் எழுப்புறதில்லை. எங்களுடைய மனதினுடைய நினைவின் பிரகாரம், நாங்கள் விரும்புகிற பிரகாரம் சிலவேளை எங்களை அப்படி கற்பனையாய் பண்ணி கொண்டு, சரியா? நீங்க பாருங்க, ஒரு பூனைக்கு நாய் வேஷம் போட்டு கொண்டே விடுங்க எங்கேயாவது, அந்த பூனை நாய் வேஷம் போட்டுக்கிறதுனால குலைக்குமா சொல்லுங்க? அல்லது நாய்க்கு பூனை வேஷம் போட்டுக்கொண்டே விடுங்க, நாய் மியாவுன்னு சொல்லுமா? சொல்லாது. அது தான் உருவாக்கப்பட்ட விதத்தை அது இழக்கிறதுக்கு என்றைக்குமே அது ஒத்துக்கொள்றதும் இல்லை, அது செய்யறதும் இல்லை. அஞ்சறிவு நாலறிவுன்னு சொல்ல தெரியுது இல்லையா எங்களுக்கு? ஆறறிவு எங்களுக்கு சொல்லி மார்தட்டி கொள்ள தெரியுது இல்லையா எங்களுக்கு? ஆக நான் உருவாக்கப்பட்ட காரணத்தையும், நான் என்னவாக உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்ற காரணத்தையும் நாங்கள் எப்படி தூக்கி போடுவது? எதுக்கு நாங்கள் இல்லாத ஒரு ஆளா நான் என்னை காண்பித்துக் கொள்ள வேண்டும் சொல்லுங்க? எதுக்கு நான் இல்லாத ஒரு ஆளா என்னை நான் உங்களுக்கு முன்பாக காண்பித்துக் கொள்ள வேண்டும்? கூடாது இல்லையா? என்ன செய்யறேன் நான்? அப்படி நான் காண்பித்திறேன்னா என்ன செய்யறேன் நான் உங்களுக்கு? ஒத்த வேஷம் செய்யறேன். போகம்ல இருக்கேக்கு ஒரு முகம், கேளில் இருக்கேக்கு ஒரு முகம். முகம் சொன்னா இதே முகம்தான், சரியா? ஆனா அங்க நடந்து கொள்றதை சொல்றேன். அப்படி இருக்க முடியாது. தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் எனக்கு இங்க போகமில்லை உண்டுதான், கேளிலே உண்டுதான். அல்லேலூயா. தேவனுடைய நன்மை, தேவன் நியமித்திருக்கிற நன்மையை நான் இங்கேயும் செய்ய வேண்டும், அங்கேயும் செய்ய வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. அது நீங்க எந்த சபையில இருந்தாலும் சரி, எந்த வீட்டு கூட்டத்தில இருந்தாலும் சரி, எந்த உபவாச கூட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த தேவ சமூகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களா இருக்கிறீர்களா? பாருங்க, அப்படி இருக்கிற ஒரு மனுஷனோட தேவன் தன்னுடைய நிலைமையை விட்டு இறங்கி வந்து மனுஷனோடு பேசுகிற விதமாய் முகமுகமாய் பேசினேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை விட பெரிய ஒரு விஷயம் என்ன வேணும்னு சொல்லுங்க பாபு. தேவன் தன்னுடைய நிலைமையை விட்டு இறங்கி வந்து ஒரு மனுஷனோடு முகமுகமாய் பேசுகிறார். ஐயா, எதுக்கு பேசுகிறார் தெரியுமா? அவன் எல்லா இடத்திலும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. அவர் சொல்றார், மோசேக்கு கொடுத்த மாதிரி ஒரு சாட்சியை நான் இன்னும் பார்க்கல. அதனாலதான் அவர் கோபப்பட்டார். மோசேக்கு விரோதமாய் நீங்கள் எழும்புகிறதுக்கு உங்களுக்கு துணிவு வந்தது என்ன? மற்றவர்களிடத்துல பேசுறது போல நான் பேசல, முகமுகமாய் ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது மாதிரி பேசுகிறேன். அதே மாதிரி, கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னொரு நபருடையும் ஆண்டவர் பேசினார். அவரிடத்துல என்ன சொன்னார்? அந்த மூன்று காரியங்களை நாங்கள் பார்த்து, ஏனென்றால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய அடிப்படை என்று சொல்லி கொண்டிருக்கிறது இன்றைக்கு. மூன்று காரியங்கள். ஒன்று, வருத்தம், அதாவது இப்ப இருக்கிற நம்ம. ரெண்டாவது, எதனால் அந்த வருத்தம் வருது? மூன்றாவது, அதுக்கு என்ன பிராயச்சித்தம்? ஒரு டாக்டர்கிட்ட போறீங்கன்னு வைங்க, அவங்களை செக் பண்ணிட்டு உங்களுக்கு காய்ச்சல் இருக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா நீங்க நல்லது டாக்டர், இது தெரியாம தான் நான் இவ்வளவு நாளும் தலையை உடைச்சு கொண்டு இருந்தேன், இப்ப எனக்கு நிம்மதியா நித்திர கொள்ளலாம் வீட்டுல, காய்ச்சல் தானே சரி பிரச்சனை இல்லை. அவர் சொல்லணும், எதுக்காக உனக்கு இந்த காய்ச்சல் வந்திருக்கு, இந்த காய்ச்சல் உனக்கு மாறுறதுக்கும் என்னன்னு சொல்லணும். அதுக்காக என்ன டாக்டர்னு சொல்லல, சொல்றவர் இந்த பரம வைத்தியர். ஆண்டவர் உங்களிடத்துல குறைகளை மாத்திரம் காண்றதில்ல, குறைகளுக்கான காரணத்தையும் அந்த காரணத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டிய வழியையும் போக்கையும் உங்களுக்கு அறிவிக்கிறவர். ஹலலூயா. இவரை போல ஒரு நல்ல தேவன் கிடையவே கிடையாது இல்லைங்களா. பலி எடுக்கிற தேவன் அல்ல, பலியான தேவன். ஹலலூயா. பாப்போம் அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஆக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யன்னு சொன்னால் அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கும். இப்ப நாங்க பின்னுக்கு போவோம். பின்னுக்குன்னா எந்த புத்தகம், ஆதியாகமத்துக்கு போவோமா? வாங்க 12 அதிகாரத்துக்கு வாங்க. 1000 தடவையாவது இந்த வசனங்களை எல்லாம் வாசிச்சிருப்பீங்க, இருந்தாலும் வாசிங்க. 12 அதிகாரத்துல சரி, நீங்க 3 வசனத்தையும் வாசிங்க. முதல் 3 வசனத்தை,
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
ஹல்லேலூயா. பாருங்க, வருத்தம் இதுன்னு சொல்றாரு. வருத்தம் எதனால வருதுன்னு வருது, அதை இனி எப்படி மாத்துறதுன்றதான் காரியம். அதாவது ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதுக்கு முடியாம இருக்குது ஆண்டவருக்கு, அதுக்குரிய தடைகளை தான் இந்த 3 காரியங்களாக பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஆபிரகாம் இந்த 3 காரியங்களை தவிர்க்க வேண்டும். அந்த 3 காரியங்களை ஆபிரகாம் தவிர்த்து வரும்போது உண்டாகிற ஆசீர்வாதத்தையும் அவர் சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தையும் சொல்லி அது ஆபிரகாமுக்கு தனிப்பட்ட முறையில் சொன்ன ஒரு ஆசீர்வாதங்கள், தனிப்பட்ட முறையில் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும். ஆனா அந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின் ஊடாக அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்றதையும் அந்த கடைசி வசனத்தில் அவர் சொல்றார். அதைத்தான் அவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். அந்த நிலைமைக்கு தான் உங்களையும் என்னையும் அவர் கொண்டு வர விரும்புகிறார். விசேஷமாக இந்த வருஷத்திலே அவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிற டார்கெட் என்ன தெரியுமா? நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. இப்போ நீங்க தயவு செய்து பிள்ளையா விளையும் கொள்ளாதீங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உங்களுக்கு இல்ல வேற யாருக்கு, சரிங்களா? இந்த வருஷத்தான் டார்கெட் என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்களா இருந்தால் அதுக்கு முதல்ல என்ன நடக்கணும்? நீங்க ஆசீர்வாதமாகணும், நீங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும். உங்களோட வாழ்க்கையில நீங்க பலவீனனா இருந்து கொண்டு நீங்க 2 வியாதிப்பட்டவர்களை தூக்கி கொண்டு போக முடியுமோ? போக முடியாது இல்லைங்களா. பழைய துருத்தியில புது ரசத்தை விட முடியாது, எல்லாம் டேமேஜ் ஆயிரும்ன மாதிரி நீங்க பலவீனனா இருந்து கொண்டு 4 பேரை சுமக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொன்ன பேருக்கு, நீ முதல்ல முந்தி பலப்படு, அதுக்கு பிறகு உன் சகோதரரை பலப்படுத்து. ஆக இந்த ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமாய் நான் மாறினால்தான் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் இல்லையா. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், உன் நிமித்தம் நான் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறேன். நல்லா கவனிங்க, நீங்க யாரோ இல்ல, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது. இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லி நினைச்சு கொண்டிருந்தீங்கள், தயவு செய்து நீங்க அந்த நோக்கத்தை இன்றைக்கு கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. எப்படி என்று சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வாங்கி வைக்கிற ஒரு பெட்டகம் அல்ல, நீங்கள் ஒரு ஊடகம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஊடகம் என்றா என்ன தெரியுமா? உங்களுக்கு ஊடாக ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு கடந்து போகுது. கடந்துண்டா கொஞ்சம் பேர் சிரிச்சிருவாங்க, இப்ப நான் தேவையில்லாம இந்த வார்த்தையை பாவிக்க இல்ல. உங்களுக்கு ஊடாக ஆசீர்வாதம் மற்றவர்களை சென்றடைய போகிறது. அப்ப நான் ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கடக்கிற ஒரு ஊடகமான ஒரு மனுஷன், ஒரு டிரான்ஸ்பரண்டான மனுஷன். அதுக்கு சில தகுதிகள் தேவை, அதுக்கு இடைஞ்சலா இருக்கிற காரியங்கள். முதலாவது, எங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லாத அறிக்கை அநேக நேரங்களிலே நாங்கள் செய்கிறோம். சும்மா வாயில வந்தோம்னு சொல்றோம், யா கர்த்தர் செய்வார்னு சொல்லி, உள்ளத்திலேயோ அதை குறித்ததான ஒரு ஆழமான நம்பிக்கையோ அசைக்க முடியாத ஒரு நிலைமையோ கிடையாது. விழுந்து விழுந்து ஜபிச்சுட்டு என்ன பிரதர் அல்ல என்ன சிஸ்டர், ஜபிச்சிருக்கிறோம் பிரதர், கர்த்தருக்கு சித்தமானா அவர் செய்வார். கடைசியில் அவர் தலையில பழிய போட்டுருது. கேட்கிற விதமாக எங்களுக்கு கேட்க தெரிய வேண்டும். இயேசு சொல்றார், பெற்றுக்கொள்வோம் என்று நினைச்சுதான் நீங்க முழங்கால் படிக்கணும். சும்மா அவர் பக்கத்தில் இருக்கிற முழங்கால் படிக்கிறார் நான் போறதில்லை. பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் முழங்கால் போடுங்க, பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் வாய்களை திறந்து தேவனிடத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் பிரியமாயிருப்பது, தேவனுக்கு பிரியமாயிருப்பது முதல்ல விசுவாசிக்கணும். கேட்கிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிற தேவன், முதல்ல தேவன் மேல விசுவாசம் வைக்கணும். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம் என்று தெரியணும். இங்க பாருங்க, முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் நோக்கி, உன் தேசத்தை விட்டு விட்டு வாயா, சரியா, நீ அங்கே இருக்கும் வரைக்கும் நீ உருப்பிட மாட்டே, வந்துரு, அந்த தேசத்தை விட்டு வா, நான் உன்னை இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போறேன். நான் ஒரு குருமாதத்துக்கு முதல்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன், தேசம் என்றது மொழி சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னேன். எங்க மூலையம் இல்லையா, சரி, ஆச்சரியமா பார்க்காதீங்க மூலையம் வாசிகளே, சொன்னேன் சரியா, வராதாக்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேசம் மொழி சம்பந்தப்பட்டது, பாஷை, பாஷையில வந்து ரொம்ப பாஷையில கவனமா இருக்கணும். பாஷையில தான் விசுவாசமே வெளிப்படுது இல்லைங்களா. பாஷையில் நீங்க விசுவாசத்தை உங்களோட கண்ணாலையா காட்டுறீங்க? நீங்க எல்லாரும் போயினுண்டு உங்களோட விசுவாசத்தை நீங்க கண்ணாலையா காட்டுறீங்க? ஒன்றில் கிரியையில காட்டணும், இல்லாட்டி வார்த்தையில காட்டணும். ஆக வார்த்தை என்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் ஆண்டவரும் அதே ஜீவனுள்ள வார்த்தையினாலே தான் அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் இல்லைங்களா. வேதவசனம் அப்படித்தான் சொல்லுது, அவர் உண்டாக கடவது, உண்டாக கடவது என்று சொல்லி அவைகளை உண்டாக்கினார். ஆக பேசுகிற பேச்சிலே ஜீவன் உண்டு. அந்த ஜீவனை பேசுகிற அந்த பாஷையானது ஒழுங்கா இருக்கணும். இன்றைக்கு அநேகம் பேர் தங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளாததுக்கு காரணம் அவிசுவாசத்தை பாட்டாவே பாடிக்கொண்டிருக்கிறபடினால. விசுவாசி என்று பேர் தான் இருக்குது, வீ எடுத்துட்டு சும்மா சுவாசம் மட்டும்தான் இருக்குது சில நேரங்களில் இல்லைங்களா. அவிசுவாசம் என்றது ஒரு பெரிய பாவம் என்ற உணர்வே இல்லை கனவிற்கு. பாவம் என்றாலே வேற காரியங்களை கேட்டகரி போட்டு காட்ட தெரியுது. அவிசுவாசம் என்றது முதலாவது பாவம். நான் சொன்னேன் பாஷையில பொய் என்று சொன்னேன். பொய் எதுக்கு வருது? அவிசுவாசத்தின் நிமித்தம் தானே வருது. நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப விளங்காட்டிலும் வீட்டை போய் யோசிச்சு பாருங்க, எதுக்காக பொய் சொல்றோம்? ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை இல்லாம தானே பொய் சொல்றோம். ரெபேக்கா சொல்லும் போது யாக்கோபு சொல்லிக்கணும், அம்மா ஆண்டவர் என்ன சொன்னார், நாங்க வயிற்றுல இருக்கேக்க, மூத்தவன் இளையவனை சேவிப்பாருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்பா ஈசாக்கா ஏசாவை ஆசீர்வதிச்சாருன்னா ஆசீர்வதிக்காட்டேன், கர்த்தர் என்னை நடத்துவார் அம்மா சொல்லியிருக்கணுமா இல்லையோ. பிரேம் போய் நான் தான் அவனு எதுக்கு சொல்லணும், மொட்டையா போயினு போய் சொல்லணும். நல்லா விளங்கிக் கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு திட்டங்கள் என்ன, தேவனுடைய ப்ராமிசஸ் என்ன, அதை நீங்க நம்புறீங்களா, அதை நீங்க விசுவாசிச்சால் சூழ்நிலையை பார்த்து எதுக்கு நீங்க சந்தேகப்படுறீங்க? ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து சந்தேகப்படாதீங்க. ஈசாக்கு ஏசாந்த தலையில கையை வச்சாலும் சந்தேகப்படாதீங்க சரியா. ஆசீர்வதிக்க போறவர் யாரு? ஆண்டவர். வாக்கு கொடுத்திருக்கிறவரும் அவர் தான். நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது, அவனவன் பொய்யை களைந்து புறனோட உண்மையை பேச கடவன். புங்க்ட், வேற டிஸ்கஷனே கிடையாது. இதுல அவிசுவாசம் பொய்யை கொண்டு வரும். அந்த பொய் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மலை மாதிரி ஒரு தடையா இருக்கு. நான் சொல்றேன், புரிஞ்சு போனீங்களா? தயவு செய்து இதுவரைக்கும் நீங்க அதை அறியாம இருந்திருந்தா பரவாயில்ல, ஆண்டவர் அதை மன்னிக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். ஆனால் தெரிந்ததிலிருந்து நாங்கள் அதை விட்டுவிட வகை பார்க்க வேண்டும். அப்படியான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பாருங்க, விளங்குதுங்களா? அப்படி உங்களுடைய ஜீவனை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில பொய் சொல்ல வேண்டி வந்தா ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏன்னா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது அவர் தானே, அப்ப உங்களை காப்பாத்துறதுக்கும் அவருக்கு முடியும் இல்லையா? ஆமா இல்லையா? முடியும். அவர் உங்களை காக்கிற தேவன், அவர் உங்களுக்கு முன்னும் பின்னும் செல்லுகிற தேவன் இல்லீங்களா? கூட போறவர் பாருங்க. யாக்கோபு ஆண்டவரை மறந்து 20 வருஷம் 25 வருஷம் போனாலும் அவன் பயந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலும் இவர் எங்கிருந்து வந்தார் ஆண்டவர்? யோசிச்சு பாருங்க இருக்கா, ஆண்டவர் எங்கிருந்து வரார்? வாக்கு கொடுத்த ஆண்டவர் யாக்கோபு சும்மா போட்டு நீ என்னாவது எக்கேடாவது கெட்டு போன்னு சொல்லல, யாக்கோபு ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கிறார். உங்களை ஆண்டவர் ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, சில நேரங்களில் கண்ணால காணாதபடியினால ஆண்டவர் இல்லையென்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் கூடவே நின்று பார்க்கிறார். நான் உனக்கு இவ்வளவு வாக்கு தத்துவம் கொடுத்தனேன், இவ்வளவு சத்திய வசனங்களை சொன்னேனே, இவ்வளவு செய்திகளையும் ஆலோசனைகளையும் கேட்டாங்களே, கேட்டுட்டும் இப்படி ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வராங்களே, யோசிப்பாருங்க எவ்வளவு வேதனையா இருக்கு சொல்லுங்க. அவர் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நீ ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை உருவாக்கி இருக்கிற, அதுக்கேற்ற சூழ்நிலைகளையும் ஆண்டவர் ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் காணாதவைகளுக்காக பதறி அடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அதான் விசுவாசிக்கிறவன் பதறான், தேவ மகிமை அவன் என்ன செய்வானான், காண்பான். விசுவாசிக்கிறவனுக்கு தான் பதட்டம் வராது பிரச்சனை வந்த உடனே. மிச்சம் எல்லாருக்கும் பதட்டம் இருக்கும், எல்லாருக்கும் வேற ஆலோசனைகள் எல்லாம் காதல வந்து விழும். ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வராது, என்ன தெரியுமா? கர்த்தர் தனக்கு தனக்கு சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. பிரச்சனை வரும்போது எதை நீங்க ஞாபகப்படுத்தணும், அவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார். மனுஷன் 1000 சொல்லட்டும், ராசாப்கே வந்து நின்று 1000 சொல்லட்டும், ஐயா கத்தட்டும் குளரட்டும் என்னவாசியட்டும். எசேக்கியா என்ன செய்தார் தெரியுமா? ஊழியக்காரன்ட்ட ஒரு கடிதம் கொடுத்தார், தேவ சமூகத்துக்கு போனார், முன்னால விழுந்து கிடந்தார். அவன் சொன்னது, ஆண்டவரே நீர் கேட்டிருக்கிறீர். உடனே ஏசாயா அவர் சொல்றார், கர்த்தர் உனக்கு விரோதமாய் பேசின எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார், அவர் செய்வார். ஐயா தேட வேண்டியது யார? இடுக்கங்களிலும் நெருக்கங்களிலும் கண்ணீர்களிலும் பழிச்சொல்லிலும் நாங்கள் தேட வேண்டியது யார? யாரை நோக்கி பார்க்க வேணும்? பாஷை வாசிங்க ஒரு வசனம், அந்த பாஷை சுத்தமா இருக்கணும். வாசிங்க செப்பானியா, வாசிங்க செப்பானியா 3:9 வாசிங்க, செப்பானியா 3:9 வாசிங்க.
அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாசையை சுத்தமான பாசையாக மாற பண்ணுவேன்.
என்ன சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவரை ஆராதிக்கணும்டா என்ன வேணுமா ஆண்டவருக்கு? நல்ல தண்ணியா, நல்ல சாப்பாடா, சுத்தமான அப்பமா, என்ன வேணுமா? ஒருமனம் வேணும். அந்த ஒருமனத்திலிருந்து என்ன வருது? சுத்தமான பாஷை, சுத்தமான பாஷை. சுத்தம் கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றி என்று அந்த பழமொழிய பிள்ளை எல்லாம் பேசிக்கொண்டிருக்காதிங்க. இப்ப ஆண்டவர் சொல்ற சுத்தமான பாஷை என்ன தெரியுமா? விசுவாசத்தினாலே உண்டாகிறது தான் சுத்தமான பாஷை. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் விசுவாசத்தோட அவரை ஆராதிக்க வேண்டும். விசுவாசம் என்கிற அந்த இருதய ஆழத்திலிருந்துதான் அவரை புகழ்கிறத புகழ்ச்சியே வரணும். நல்லா வழங்குறீங்களா? நீங்க ஒரு மனுஷனையோ அல்ல ஒரு மனுஷனையோ நீங்க புகழும் போது அவர் செய்த ஏதோ ஒன்றை உணர்ந்துதான் நீங்க அவரை புகழ்றீங்க இல்லீங்களா? சாதாரணமா அதான் நடக்குது. உங்களுக்கு செய்த ஏதோ ஒரு உபகாரத்தை நினைத்து தான் நீங்க சொல்லுங்க. சும்மா அவர் வரைக்கு ஏதாவது சொல்லுவீங்களா? அவர் வர்றாதானே ஒன்று சொல்லி வைப்போம், நல்ல போதகரேன்னு அவன் சொன்ன மாதிரி உன்னை போட்டு வைப்பேன், பின்னுக்கு உதவும். பிறகு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது நல்லது. இவரோட இவர் என்னவா ஆவாரோ தெரியாது, ஒரு காலத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லி. நோ, இருதயத்திலே உங்களுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்குமா? இருந்தால்தான் நீங்கள் அதை பேசுவீர்கள். அப்பொழுதுதான் அது என்னவா இருக்கும்? உண்மையா இருக்கும். அந்த உண்மையா சொல்லுகிறதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சுத்தமான பாஷை. வாசிங்க 2 கொரிந்தியர் 4:13 வாசிங்க வேகமா. இன்னும் 2 காரியம் இருக்கு, அதனால வேகமா கொஞ்சம் போவோம். 2 கொரிந்தியர் 4:13 பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்க.
விசுவாசித்தேன், ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
ஹல்லேலூயா. உங்களோட பைபிளையும் அப்படித்தான் இருக்கா? ஆமென். நான் இடக்கிட செக் பண்ணி கொடு. இந்த பைபிள் சில நேரங்களில் கொஞ்சம் நம்மள சில நேரங்களில் கவுத்துரும். அது இன்னும் பிரிண்டிங் பிள்ளையோ இன்னும் தெரியாது. அப்படி ஒரு வரம் நமக்கு இருந்தாலும் செக் பண்ணி கொள்றேன். நாங்களோ என்னவா நாங்கள் எப்படி விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடினால நான் பேசலை. ஹலோ, விளங்குதுங்களா? அங்கே எழுதியிருக்கிறபடினால நான் பேசலை. ரெண்டாவது, அந்த விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருக்கிறபடினால நான் பேசலை. விளங்குதுங்களா? உங்களோட பைபிள் இருக்குதா? அது விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருக்கிறபடினால பேசலை. அவர் அப்படி சொல்லல. என்ன சொல்றார்? விசுவாசிக்கிற ஆவியை பெற்றிருந்து உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடினாலே நான் பேசுகிறேன் இல்லைங்களா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. யாரோ ஒரு ஆளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறது இல்லை. யாரோ ஒரு ஆளுக்காக நான் தேவனை நான் மகிமைப்படுத்துறது இல்லை. என்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது தேவனுக்கு முன்பாக, தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கூட்டத்தில் அலேலியா சொல்றதுக்கு இங்க யாரும் தேவையில்லை. அவர் கேட்டு கேட்டு அவர் இழைச்சி போனார். என்ன செய்றீங்க? அவர் அலேலியா சொல்லுங்க, அலேலியா சொல்லுங்கன்னு சொல்லி அவர் இழைச்சி போனார். சரியா? அவர் சொல், அவர் என்ன சொல்றது? நீ வாய முடப்ப, நான் சொல்றேன்னு சொல்லி நீங்க சொல்லணும். எப்ப சொல்ல முடியும் உங்களுக்கு? உங்களோட ஆத்மாவில தேவனு குறித்த சந்தோஷம் இருந்தா தான் நீங்க சொல்லுவீங்க. இல்லாட்டி கேட்டு கேட்டு வாங்க வண்ணிக்கிறேன். அல்லேலியான்றது வரும். ஒரு ஊழியக்காரன் சொன்னா, இங்க வந்து இப்ப இல்ல பல வருஷங்களுக்கு முன்னால, அல்லேலூயான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகம் வந்துடு அவருக்கு. நான் சரியான கூட்டத்துக்கு தான் வந்திருக்கணும். அவர் சொன்னார், எங்க ஊர்ல சொல்லியிருந்தா அப்படி கொட்டக அதிர்மன்னு சொல்லுவார். அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, அவங்கள்ட்ட இங்க இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒன்று இருக்குது. அல்லேலூயா சொன்னா அங்க கொட்டையே அதிரும். அல்லேலூயா. நந்தா விளங்கி கொடுங்க. சரியா? முழு பெலத்தோடும், முழு ஆத்மாவோடும். சரியா? மற்றவர்களுக்காக இல்ல, எனக்காக. என்னுடைய வாழ்க்கையிலே என்னை ரட்சித்தவர், என்னுடைய வாழ்க்கையை திரும்பி மீட்டெடுத்தவர், என்னை தூக்கி நிறுத்தினவர் இல்லையா? என்னுடைய மீறுதல்களை எல்லாம் மன்னித்த ஒரு தேவன். அல்லேலூயா. இன்னும் உணர்வு வேணும். ஏதோ எனக்கு ஒன்றுமே அவர் செய்யலன்ற மாதிரி நான் இருக்கக்கூடாது. அப்பப்ப ஆண்டவருக்கு சொல்லும், ஆண்டவரே நீர் என்னை இவ்வளவு தூரம் என்ன பொறுமையா, உம்மை மாதிரி யாருமே இருக்க முடியாது. என்னோட நான் சொல்றேன், என்னோட இருக்கிறதுக்கு ஆண்டவரை உமக்கு தான் முடியும். அல்லேலூயா. இல்லையா? அது எங்களுக்கு வேணும். அந்த உணர்வு எங்களுக்கு வேணும். எவ்வளவு பொறுமை! சில நேரங்களில் நான் பொறுமை இழக்கும் போது கொஞ்ச நேரம் யோசிச்சேன்டா, அடே இதே மாதிரி அவரும் உன்னோட பொறுமையா இருந்தாரே, யோசிக்கிறது உண்டு இல்லைங்களா? இதை இந்த தருணத்தை நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கொள்வோமா இருந்தா ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனையும் வராதுன்னு. இந்த தருணம், இந்த நினைக்கிற தருணம், என்னோட அவர் இருந்த நினைக்கி பார்க்கிற தருணம் இருந்தா ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆக தேசத்தை விட்டு ஆபிரகாமே வா என்கிறா. எதுக்காக? கல்தேயருடைய பாஷை இனி உனக்கு வேண்டாம் ஐயா. கல்தேயருடைய பாஷை உனக்கு வேண்டாம். இந்த கரடு முரடான பாஷை உனக்கு வேண்டாம். பொய் பேசுற பாஷை உனக்கு வேண்டாம். ஆபிரகாமே, உன்னை கொண்டு நான் ஒரு சுத்தமான பாஷை உள்ள ஒரு ஜாதியை உருவாக்க போறேன். அதுக்காகத்தான் உன்னை நான் கானானுக்கு கூட்டிகிட்டு வர. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் பாருங்க, விசுவாசம் இல்லாத கிரியை இல்லைங்களா? என்ன இருக்கக்கூடாது? விசுவாசம் இல்லாத கிரியைகள். நான் செய்தேன் பிரதர், அவருக்கு விருப்பமா இருந்தா அவர் எனக்கு அதை வாய்க்க பண்ணுவார். நீங்க அப்படி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதே மாதிரி வயல் செய்யறவனும் உழுகிறவனும் அவனும் இவனும் போய் மரத்தை எல்லாம் போட்டுட்டு வந்தா வருது, வராட்டி அடுத்த வருஷம் பார்ப்போம். இப்படி பார்த்தா நாங்க எல்லாரும் பட்டினியா இருப்போம் இல்லைங்களா? கிரியைகளின் மீது, தேவனின் நிமித்தம் உண்டாகிற கிரியைகளிலும், பேசுகிறதிலும் மாத்திரமல்ல செய்கிறதிலும் உங்களுக்கு விசுவாசம் அடிப்படையாக வேண்டும். அல்லேலூயா. விசுவாசித்து கிரியைகளை நடப்பீங்க. அதனுடைய பலனை எதிர்பார்க்காதீங்க, கணக்கு பண்ணாதீங்க. இது சரியா வருமா, இது செய்தா இது வருமா, விளங்குறீங்களா? ஒரு தானியத்தை தானே போறீங்க. சாதாரணமா ஆண்டவர் என்ன என்ன செய்யணும்? முளைச்சா இன்னொரு தானியத்தை வேணும்னா கொடுக்கலாம். எதுக்கு அவர் 30, 60, 100 ஜபி கேட்க மட்டும் கேட்பீங்க? 30 ஆய், 60 ஆய், 100 ஆய், கூட்டுமாண்டவர் ஒரு ரூபா போட்டுட்டு எவ்வளவு போட்டீங்க? அதையும் மெல்லப போறோம், பக்கத்துல கேட்டாலும் கேட்டுரும். நல்ல வேலை ஒரு ரூபால இங்க தாள் இன்னும் வர இல்ல. ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், தாள் காசு போட பழகுங்க. ஹலலூயா. ஐயா நீங்க ஒருக்கா போடுங்க, அவருக்கு உங்களை பலப்படுத்துவார். ஐயா அதுக்கு நான் உங்களை நெருக்க இல்ல, நான் உங்களை கீழ்படுத்தியும் கிடைக்க இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, பிராக்டிக்கலா லைஃப்ல செய்து பார்த்தது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். செய்யாத வரைக்கும் அது வழங்காது, நான் சொல்றேன். ஹலலூயா. நீங்கள் செய்யாத வரைக்கும் அது வழங்காது. நீங்க கையில வச்சிருக்கும் வரைக்கும் விதையானது சாகாவிட்டால் அது திருப்பி ஜீவனை கொடுக்காது என்று வேதம் சொல்லுகிறது. கையில இருக்கிறத நீங்க போட வேணும் மண்ணுக்குள்ள. ஐயோ ஒன்றுதானே இருக்கு, இதை போட்டா என்ன நடக்கும்னு நினைக்காதீங்க. நீ போடு, பிறகு 30, 60, 100 ஆண்டு அவரிடத்துல விட்டுருங்க. ஹலலூயா. ஆனா போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் போயிருந்து எவ்வளவு வருதுன்னு பார்த்து கொண்டிருக்காரு. தயவு செய்து அதையும் செய்யாதீங்க. இப்ப நான் அந்த பொலிட்டி கிடைக்கல இப்ப, சரியா? எவ்வளவு ஒவ்வொரு நாள் கிண்டி. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கிழங்கு போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, எப்ப கிழங்கு வந்திருக்கும் தூக்கி பார்த்து, சரியா? கிழங்கு வந்திருந்தது, ஆனா அவ்வளவுதான் அது. அந்த மரம் வேலைக்கு ஆகாது. அதுக்கு பிறகு அதுக்கு எவ்வளவு காலம் தேவைன்னு தெரிஞ்சு அதுக்கு பிறகு போய் தூக்கி பார்த்துருக்கலாம். பூ எல்லாம் பூத்திருக்கு, சுத்தம் எவ்வளவு நாள் கிழங்கு என்னதான் செய்து விடு கீழே இருந்தேன்னு சொல்லி. கட்ட நல்ல 2019 நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். நான் அன்னைக்கு சொன்னேன், நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்தக்கா சொல்லல. அந்த இதை நான் தியானிக்கும் போது நான் சொல்லிச்சேன், ஆண்டவரே என் ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறீரையா. ஹல்லேலூயா. அவர் எதுக்கு சுத்தம் பண்ணுகிறாராம் செடிகளை? அதிக கனிகளை கொடுக்கும்படி. இந்த உபதேசங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணுகிறார், உங்களை வெட்டே இல்ல. இந்த உபதேசங்கள்னால என்ன செய்யற தெரியுமா? கொஞ்சம் பலன் கூடாத காஞ்சு போயிருக்கிற சில கொப்புகளை அப்படி எடுத்து போடுறார், அதுல இருந்து ஒரு புதுக்களை வரட்டும்னு சொல்லி, இல்லீங்களா? தேவனுக்கு என்று சொல்லி உற்சாகப்படுகிற இன்னொரு கிளை, உற்சாகமா வந்து காய்த்து தொங்குகிற இன்னொரு கிளை ஒன்று உங்களில இருந்து உருவாகட்டும் என்று சொல்லித்தான் அவர் உங்களை சுத்தப்படுத்துகிறார். விசுவாசம் இல்லாத கிரியை உங்களோட வாழ்க்கையில எந்த பலனையும் கொண்டு வராது. நான் ரொம்ப உண்மையா சொல்றேன், ஆண்டவருக்கு முன்னால விசுவாசம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்கிற எந்த காரியமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது, உங்களுக்கு லாபத்தையோ அல்லது உங்களை எந்த விதத்திலும் ஆண்டவர் பிள்ளையாக அடையாளம் காட்ட மாட்டாரு. இதனால என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவருக்கு தான் கெட்ட பேர். நான் உண்மையா சொல்றேன். ஏண்டா அவருடைய நாமம் அந்த இடத்துல தூஷிக்கப்படும். நீங்கள் தோற்று போனீர்களானால் தோற்று போனது நீங்கள் அல்ல, உங்கள் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம். நீங்கள் தோற்று போனால், யார் தோற்று போனது? ஆண்டவர். பாடுங்கள் ஒரு பாட்டு, ஜீவ தேவனை குறித்து, ஜீவனுள்ள தேவனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் அப்படிப்பட்ட ஜனமா இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை அதுக்கு முன் உதாரணமா இருக்க வேண்டும், இல்லையா? நாங்கள் தோற்று போற ஜனம் இல்ல. ஏனென்றால் ஜெயம் எடுக்கிற தேவன் எங்களோட வாழ்க்கையிலே நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. ஜெயம் எடுக்கிற தேவன், இல்லையா? சொல்றார், இவ்வளவு பேர் கனவேறப்பா, கெதியோன் கொஞ்சம் பேர் அனுப்பியிருப்பா, மாமிசத்துல வெண்டன்னு சொல்லிடுவாங்க ஒரு நாளைக்கு. ஆண்டவருக்கு நக்கி குடிக்கிற கொஞ்ச பேர் போதும் ரட்சிப்பை வழங்குறது. பயந்தவனை பார்த்து என்ன சொன்னா? பராக்கிரமசாலி என்று. உடனே கெதியோன் திரும்பி பார்த்துப்பா, என்ன விட இன்னொருத்தர் இருக்கிறான் போடுங்க, எங்கேயோ நான் தான் ஒழிச்சிருக்கிறேன்னு பார்த்தா இங்கு வேற யாரத்தை ஒருத்தன் வந்துக்கிறான் போடுங்க. அவனுக்கு தன்னை சொன்னதா அவனுக்கு ஞாபகமே இல்லை. எதனால அவர் சொன்னார்? கிதியோன் எப்படி வாழப்போகிறான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்றதை அவர் தொலைநோக்காக பார்த்து சொல்றார். பராக்கிரமசாலி. பிறகு சொல்றாங்க, உங்களோட பிள்ளைகள் வேண்டாம் ஐயா, வெட்டுறதா நீரே எங்கள் மீது விழுந்து வரட்டும். இதனால மனுஷன் எப்படியோ அவனுடைய பலனும் அப்படியே இருக்கும். நீர் தான் பாருங்க, ஒரு பயந்தாங்கொல்லியை பார்த்து எதிரியே சொல்றான், நீர் வெட்டினா நான் ஒரே வீட்டில் போயிடுவேன், இழுத்து கொண்டு கிடக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். ஹல்லேலூயா. வெட்டினா ஒரு வெட்டு தான். கிதியோனுக்கு அந்த மகிமையை கொடுக்கிறார். கிதியோன் விசுவாசத்தோடு கிரியை செய்ய வேண்டியவன். ஏனென்றால் இனம் என்ன செய்ய தெரியுமா? முதல் ஆண்டு வச்சுன்னா ஆபிரகாமுக்கு தேசத்தை விட்டுட்டு வா, இனத்தையும் விட்டுட்டு வா. தேசத்தை விட்டுட்டு வரலாம், வந்தும் இங்கே அதே அசல் யாழ்ப்பாண தமிழாக்கள் மாதிரியே வாழலாம். வாழ்றாங்களா இல்லையா? சில பேர் இன்றைக்கும் போனீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தேகமா பாக்குறேன், ஜெயமல்லா இருக்கிறேன்னா அதே மாதிரியே இருப்பாங்க, மாறாமலே இருப்பாங்க, அதே அவ்வளவு காரியங்களையும் தேடி தேடி பார்ப்பாங்க. இப்ப எல்லாம் இருக்கு, இப்ப எல்லாம் வெண்டிக்காய முறிச்சு பார்ப்பாங்க, எல்லாம் திமிர் தான். ஒரு நாள்ல டின்ல அடைச்சு வந்ததை சாப்பிட்டு பேசாம இருந்தாக்க ஃப்ரெஷ்ஷா இல்ல போலடக்குன்னு வாங்க, அப்படி குளிக்கி வச்சுன்னு கடைக்காரனுக்கு பயங்கர கெடுப்பாயிடும். தேங்காய் எடுத்து வந்து நல்ல தேங்காயா அவசரம் உடைச்சு பார்த்தா தெரியும். அதே வாழ்க்கை இங்க வாழணும்னு சொல்லி சில பேர் இன்றைக்கும் தலைகளா நிக்கிறாங்க. ஆண்ட வச்சுன்னா அதை விட்டுட்டு வாயா, நீ அங்கே இருந்தா நல்லவனா இருந்திருக்க மாட்டாய், பாஷை ஒழுங்கா இல்லை உனக்கு, பழக்க வழக்கமும் உனக்கு சரியில்லை, நான் சொல்லித்தரம்பா. ஏண்டா விசுவாசம் இல்லாத கிரியை தான் உன்னிடத்துல இருக்கு, எப்பவுமே சந்தேகப்படுறது. சரியா? சிரிக்காதீங்க, சந்தேகம் ஒரு பெரிய நோய், ஒரு வியாதி இல்லைங்களா? சந்தேகம் என்ற அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வேதக்கார சொல்லுங்க? அவிசுவாசம். இதுக்கு வேற டிக்ஷனரி இதை எடுத்த தேவையில்லை. சந்தேகம், அவிசுவாசம், அவ்வளவுதான். ஆக அந்த இனம் என்ன, அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, நீர் தான் சொல்லு. பாருங்க அந்த ஜனங்கள் பாருங்க, ஆண்டவர் அவ்வளவு அற்புதங்களாய் 10-12 அதிசயங்களை எகிப்திலே நடத்தி 400 வருஷம் அடிமைகளா இருந்தவர்களை விடுதலையாக்கி, இவங்கட கண்மூலதான் விடுதலையாக்குகிறார். சரியா? மறைவா எங்கே ஒரு காரியத்தை நடப்பிக்கல, பக்கத்து விட்டு எகிப்துக்காரனுக்கு என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியுது. கடைசியா சாவு வரும்போது கூட இவனுக்கு தெரியுது, பக்கத்து வீட்டுல ஒரு ஒப்பாரி, என்னுடைய வீட்டிலோ ஒரு களி கூடுதல். இது எல்லாத்தையும் பார்த்து எங்கேயோ நடந்ததுன்னு கேள்விப்பட்டு வரையில, கண்ணார கண்டு உணர்ந்து கேட்டு வீட்டு வாசல நடந்ததை பார்த்துட்டு வந்துதான் வனாந்திரத்தில இருந்து முறுமுறுக்கிறாங்க. ஏன்னா அந்த கல்ச்சரை தூக்கின்னு வந்துட்டாங்கப்பா. கர்த்தருக்கு பண்டிகைண்டாங்க, இப்ப கண்டுக்குட்டி எங்க இருந்து வந்தது? கர்த்தருக்கு பண்டிகைக்கு தான் மோசே சொன்ன, கர்த்தருக்கு பண்டிகை செய்ய போறோம், நாங்க வாங்க போவோம். கண்டுக்குட்டி எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறேன். அது கூடவே வருது, பின்னாலேயே மறைமுகமா வருது. எங்க வருது? இங்க வருது. அதுக்குரிய நேரம் வந்த உடனே கண்டுக்குட்டி வெளியில வருது. அதுவும் ஆரோன் ஒரு கதையுண்டு சொன்னார் ஐயா, நெருப்புல போட்டேன் தங்கத்தை, அப்படி ஒரு மெஷின் இன்னும் இன்றைக்கு கண்டுபிடிக்கல, இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. அது கண்டுக்குட்டியா வெளியில பாஞ்சு வந்துச்சு. இதுதான் ஆரோனுடைய விளக்கம். ஏற்கனவே மண்டையில இருந்தது, இப்படி செய்யும் அப்படி செய்யும் அப்படி செய்யும் ஆரோனுக்கு கொஞ்சம் நெருக்கம் கொடுத்துருப்பாங்க. கண்டுக்குட்டியா வந்தது வெளியில. பேர் என்ன அதுக்கு? போட் என்ன போட்டாங்க? கர்த்தருக்கு பண்டிகை. ஆராதிக்க மகிமையின் தேவனை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். எதுக்கு மாற்றினாங்கன்னா, புல்லு தின்றுட்டு சாணி போடுற மாட்டின் சாயலாக மகிமையின் தேவனை மாற்றினார்கள். அவ்வளவுதான் இவங்க அவரை குறித்து, அவரை இருதயத்திலே அவரை குறிச்சுதான நினைவுகள், அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? இப்ப விளங்குதா எதுக்கு மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி? விளங்குதுங்களா? மனம் எதுக்கு புதிதாகணும் தெரியுமா? நீங்க எகிப்த விட்டு வந்துடலாம், ஆனா உங்களுடைய மனதில் இன்றைக்கும் அந்த கண்டுக்குட்டி இருக்குமா? இருந்துட்டு சொல்லி சொன்னால், நீங்க எவ்வளவு வருஷம் இந்த சபையில இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க எத்தனை ஆராதனையில கண்டாலும் பரவாயில்லை இல்லையா? இந்துக்கள்ல இருந்து வர பேக்ரவுண்ட்ல இருந்து, நான் இந்துக்கள் இருந்து வரைய தைரியமா சொல்றேன். முந்தின நாட்கள் எதுக்குன்னு எனக்கு தெரியாது, வெள்ளிக்கிழமையில மச்சம் சாப்பிட மாட்டாங்க, மீன் வச்சு. கிறிஸ்தவர்களா மாறினா அப்புறம் அதையே தூக்கின்னு வந்துட்டாங்க. சரியா? சில பேர் இன்றைக்கும் அதே வெள்ளிக்கிழமை தான் சாப்பிடுறது இல்லை. ஏன் வியாழக்கிழமை சாப்பிடாம இருங்களேன். புசிக்காம இருக்கிறவன் கத்தருக்குன்னு புசிக்காம இருக்கிறான், ஓகே ஒத்துக்கொள்றேன்னா வியாழக்கிழமை செய்யுங்க, சனிக்கிழமை இருங்க. சனிக்கிழமைலான்னு இருக்கிற பாட்டி எல்லாமே அன்றைக்கு நான் மரக்கறி சாப்பிட்டா காய போட்டுருவாங்களே, அப்படியா? கொண்டு வராதிங்க. தேசத்தை மாத்திரமல்ல, ஜனத்தையும் நீங்கள் அங்கே விட்டு விட வேண்டும். வாசி இங்க ஒரு வசனம் வேகமாய், கொலோசியர் 2:20-23 வரைக்கும் வாசிங்க. இது 2வது காரியம், 3வது காரியத்துக்கு வேகமாக போகணும். கொலோசியர் 2
நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உடன்படுகிறது
என்ன?
இதையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது.
அதாவது இதை நீங்க தவறா இப்பவும் நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடாது. தொடா அதே ருசி பாரா அப்ப எல்லாத்தையும் சாப்பிட சொல்றாரு போடுக்கு. இவர் சொந்த பிரதர் டச் பண்ணலாம் போடுக்கு, ஜெபிச்சுட்டு சாப்பிட்டா போதும் போடுக்குன்னு சொல்லி. சரியா, ரொம்ப சென்சிட்டிவா போய் ரொம்ப நுணுக்கம் பார்த்து அது உங்களை தீட்டுப்படுத்தும் சொல்லி நீங்கள் சில காரியங்களை நினைக்க கூடாதுன்றதை குறித்து தான் இந்த வேத வசனம் சொல்லுது. ஆனால் உங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் கெடுக்கிற சில காரியங்கள் என்று சொல்லி பொதுவாகவே இருக்குது. அதை குறித்து உங்களுக்கு வேற எந்த அறிவும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதை நீங்க போய் விசுவாசத்திலே ஜெபிச்சு சாப்பிடுங்கோ தொடுங்கோ குடியுங்கோன்னு நான் சொல்ல, வேதமும் அப்படி சொல்ல. பவுல் என்ன சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. முதலாவது எல்லாம் எனக்கு என்னவா இருக்காது, தகுதியா இருக்காது. ரெண்டாவது எனக்கு பக்தி விருத்தியா இருக்காது. ஹல்லேலூயா. முதலாவது தகுதியா இருக்காது, ரெண்டாவது எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவா இல்லாத காரியங்களையும் நான் விலக்கி விடுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து. வசனத்தை இப்படி எல்லாம் திருப்பக்கூடிய ஆக்கள் இங்கு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், அல்லது அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். உலகத்திலேயும் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னவரோ, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வேற இடத்துல வேற மாதிரி சொல்லியிருக்கிறார். நீ முதல்ல அதை கவனி, தகுதியா இருக்காதுன்னு சொல்றார். நீ உனக்கு தகுதியான்னு யோசிச்சு பாரு. அதை ரெண்டாவது பக்தி விருத்தி உண்டாக்காதுன்னு சொல்றார். பக்தி சொல்லுங்க பாப்பா, எனக்கு யாராவது சொல்லுங்க, எனக்கு இதனால எனக்கு பக்தி விருத்தி வருது பிரதர். இதை நான் சாப்பிட்டால் நான் ஆவியிலே நிறைந்து நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? அல்லது குடிச்சா சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. இதெல்லாம் என்னத்துக்காக? மாம்சத்தை பேணுகிறதுக்காக. தட்ஸ் ஆல். ஆக விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. சரியா, ஆகாரம் எதுக்கு? அந்த வாழ்க்கையை கடந்து நாங்கள் போண்டு போறதுக்கு, அது சரி பலப்படுத்தி அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து போறதுக்கு, அவ்வளவுதான். ஆகாரத்துக்காகவே வாழ்றது இல்லை நாங்க. கொஞ்சம் வித்தியாசமா சில விருப்பங்களங்களுக்குல இருக்கலாம், நாங்கள் தேடி போய் சாப்பிடலாம், ஓகே முடிஞ்சது. சில பேர் இருக்காங்க சாப்பாட்டுக்காகவே எல்லா இடமும் தெரிவாங்க. சரியா, அது நல்லது. எல்லாமே அளவோடு இருந்தால் நல்லது. ஹல்லேலூயா. சரி பாருங்க, மூன்றாவது காரியம் அன்றைக்கு உலகம் சொன்ன மாதிரி உங்களுடைய தீர்மானங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது. இன்னைக்கு நான் சொல்றேன், விசுவாசம் இல்லாத தீர்மானங்கள் உங்களுக்கு எந்தவித பலனும் கொடுக்கப்படுறதில்லை. ஹல்லேலூயா. போதையர் கேட்கிறார், அடுத்த போதையரும் கேட்கிறார். சரியா, கையை தூக்கிட வேண்டியதுதான், தூக்காட்டி பிரச்சனையா இருக்கும் போடக்கு. சரியா, விசுவாசம் இல்லாத தீர்மானங்கள் தூக்காதீங்க கைய. இந்த வரைக்கும் உங்கள்கிட்ட நான் சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்கவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாளும் கேட்டதில்லை. உங்களுக்கு சந்தோஷமா இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நான் கேட்டேன்றக்கா சில பேர் ஒரு கையை தூக்குவீங்க. அது உங்களுடைய டியூட்டி, சந்தோஷமா இருக்கிறது. தேவ சமூகத்தில் வந்து சந்தோஷமா இருக்க வேணும் நீங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தீர்மானங்கள் எடுக்காதீங்க. நல்லா விளங்க. ஏன்டா, அதனால உங்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது, ஆண்டவருடைய திட்டமும் நிறைவேறும். அது ரொம்ப முக்கியம். ஏன் வாசிங்க ஒரு வசனத்தை, சில அடிப்படை காரியங்களே எங்களுக்கு அந்த இதுகள் வருது. எப்படின்னு சொல்லிச்சுன்னா, அவங்க அதாவது இந்த மூன்றாவது வசனத்துக்கு வர்றதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவோம். ரெண்டாவது, நீங்க அதை கவனிச்சிருக்கலாம், கவனிக்காம இருக்கலாம், கொஞ்சம் ஃபோக்கஸ் போக நீடுவோம். ஆண்டவர் ஆதியாகமம் 12:2 மூன்று காரியங்கள் சொல்றார் இல்லையா. ஒன்று, உன் தேசத்தையும் உன் இனத்தையும். மூன்றாவது, தகப்பன் விட்டே விட்டுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு காரியம் காட்டுறது, அப்போ சிலர் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னோட இது இந்த 12:2 ஒரு ரீகால். சரியா, இந்த 12 ஆதியாகமம் 12:2 வந்து ரெண்டாவது கோல் தான் ஆபிரகாமுக்கு. அதுக்கு முதலே ஒரு கோல் ஒன்று இருந்திருக்கு, அத அப்போஸ்தலர் 7:2 வாசிங்க. 2:3
அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபொத்தாமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார்.
அல்லேலூயா. இப்ப எத்தனை விஷயம் சொல்லி இருக்குதுல? 2 விஷயம்தான். அதனாலதான் நீங்க ஆதியாகமம் 11 கடைசி பகுதிக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க யார் வலிக்கிறது? லோத்து. சரி, வாங்க திருப்பி வாங்க. நீங்க எல்லாம் பால் குடிக்கிற பிள்ளைகளப்பா. 11 வாசிங்க, அந்த கடைசி பகுதியை வாசிங்க. 11:31 வாசிங்க. 31-32
தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராவுடைய ஆயுசு நாட்கள் 250 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான்.
ஆக வெளிக்கிட்டது எங்க போறதுக்கு? கானானுக்கு போறதுக்கு தான். சரியா, கானானுக்கு போறதுக்கு தான் வெளிக்கிட்டது. இதுல ஆரான்னு சொல்லி அந்த ஊரை பற்றி போட்டுக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில காரான் ஊர் போட்டுக்கு. ரெண்டும் ஒரே ஊர் தான். இந்த ஆரான்ன்றது தேராகனுடைய மூன்றாவது மகனுடைய பேர்ல இருக்கிற ஒரு ஊர். தகப்பனுக்கு என்ன மனசுல நினைச்சாரோ தெரியா, அவன் மகன் செத்து போனபடினால மகன் ஞாபகமாய் இங்கேயே செட்டில் ஆயிருவோம். அவர் வந்த வழியில அதுலேயே உட்கார்ந்துட்டார். இப்ப அவரோட சேர்ந்து வேற யார் இருக்கிறது? ஆபிரகாமும் கேம்ப் அடிச்சிட்டார். அதான் நடந்த போல. முதலாவது ஆபிரகாமுக்கு அந்த அழைப்பு வரும்போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு வாழ்ந்ததுல தான் அப்பாவையும் கூட்டின்னு வந்துட்டார். வந்த இடத்துல அப்பா கேம்ப் அடிச்சோடனே இவரும் கேம்ப் அடிச்சிட்டார். இப்ப அதனாலதான் ரெண்டாவது வசனத்துல 12 மூன்றாவது உடன்படிக்கை வைக்கிறார். என்ன தெரியுமா? உன்னுடைய தகப்பன் வீட்டை நீ விட்டுட்டு வா, இதை சொல்லாம விட்டுட்டனே. இவன் இதை பிடிச்சி வந்துக்கிறான். இப்ப ஏண்டா கானான் தேசத்துக்கு போறதுக்கு யார் இப்ப தட? அப்பா வெளிக்கிட்டதுங்க. அவரும் இங்க பொட்டி கட்ட எங்க போறதுக்கு? டிக்கெட் போட்டதுங்க கானானுக்கு போறதுக்கு தான். சரியா, அதுல எந்த வித குழப்பமே இல்லை. கானானுக்கு போறதுக்கு தான் எல்லாரும் ஃபேமிலி டிக்கெட் போட்டு வெளிக்கிட்டவன். டிரான்சிட் என்று சொல்லி ஒரு காரியம் அதுல வந்தது. அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. அவருக்கு அதை விட்டு போக விருப்பமே இல்லை. ஆக உங்களுடைய கானான் பயணத்தை தடை செய்யறதுக்கு சில வேளையில உங்களுடைய தகப்பன் வீடு கூட அதுக்கு காரணமாயிருக்கலாம். ஏனென்றால் சில வழிமுறைகள் அல்லது சில பழக்க வழக்கங்கள், தகப்பன் வீட்டிலேருந்து என்ன வரும்? ஒவ்வொரு தகப்பன் வீட்டிலையும் ஒவ்வொரு விதமான ஒரு வளர்ப்பு முறை இருக்கும். தெரியுமா? அப்பா வளர்த்தது தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. சரியா, அதனால வீட்டுல பழக்க வச்ச சில பழக்கங்கள் எங்களோட வாழ்நாள் மூரா எங்களை வழி நடத்து. அது எங்களை பெக்லைட் பண்ணும். சின்ன சொல்லிக் கொடுங்க. அதனாலதான் சில காரியங்கள் நல்ல வழியா சொல்லிக் கொடுங்க, ஒழுங்கா சொல்லிக் கொடுங்க. ஏனென்றால் வேதம் சொல்லுது, அவன் சிறு வயதுல அவனுக்கு செய்த அவன் முதிர் வயதுல அதை கைவிடாதிருப்பான். ஆக ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கணும் நாங்க. சரியா, சரியான வேதம் சொல்லிக் கொடுக்கணும். யோவான் சுவிசேஷத்துல அந்த கானானிய ஸ்திரி என்ன சொல்றா தெரியுமா? நீர் என்ன புது கதை ஒன்று வந்து சொல்றீர்? எனக்கு எங்களுடைய பிதாக்கள் எல்லாம் எங்க போய் தொழுது கொண்டார்கள்? மலையில போய் எல்லாம் தொழுது கொண்டார்கள். நீர் என்ன புது கதை வந்து சொல்றீங்க? எருசலேமில போய் தொழுது கொள்ளும் சொல்றீர். என்ன புது கதையா இருக்கு? நாங்க போனா மலைக்கு தான் போவோம். இன்றைக்கும் இந்தியாவில பாருங்க, அநேக கோயில்கள் எங்க இருக்கு? மலையில தான் இருக்குது. மலைக்கு போனா தான் ஆண்டவரை தரிசிக்கலாம்ன்ற ஒரு உணர்வு காலா காலம் அவங்களுடைய இருதயங்கள்ல பதிந்து விட்டது. மலையிலிருந்து தற்கொலை பண்ணி கொள்றாங்க, அது வேற விஷயம். சரியா, ஆனா மலைக்கு போனால் ஆண்டவர் இடத்துல போலாம்ன்ற ஒரு நம்பிக்கை பொதுவாகவே அநேக மதங்கள்ல இருக்குது. எங்கேருந்து வருது? பழைய காலங்கள்ல இருந்து வருது. மலையில ஏண்டா மலைக்கு போகும்போது என்ன நடக்குதுண்டா? பொதுவா அங்க போனோடனே இந்த உலகத்துல இருக்கிற சாதாரண அந்த நாய்ஸஸ் அந்த இறைச்சல்கள் அந்த காரியங்கள் எல்லாம் விடுபட்டு போகுது. அங்க போனோடனே நீங்களும் தனியா. சரியா, அப்ப சில வேளையில அது ஆவியில அந்த ஆண்டவரோட இணைகிறதுக்கு அது இலகுவா இருக்கலாம் சில வேலையில அந்த சூழ்நிலைகள். சரியா, அதனாலதான் இன்னைக்கு கணவேறு சிறிய ரிஷிகள் எல்லாம் அங்க மலையில போயிருக்கிறாங்க, குந்தி கொண்டிருக்காங்க. சரியா தெய்வீக தன்மை அடையும்படி கண்டு சில நேரங்களில் அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு ஆனால் இயேசு சொல்றார், ஸ்திரியே கேள், ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. ஹலலுயா. இது எங்கேன்னு சொல்றார் அவர்? கிணத்தடியில் என்ன சொல்றார்? இப்பொழுதே வந்திருக்கிறது. உங்களுடைய தகப்பன் வீட்டில் என்ன செய்தாங்கன்றதை பற்றி நீ அதை தூக்கிட்டு வராது. இன்றைக்கும் சில பேர் பழைய வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து சபைக்குள்ள புகுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. வழிபாட்டு முறையின் நிமித்தம் நாங்கள் கத்திரண்டையில சுட்டி சேர்கிறது அல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு சொல்ற செய்தி இந்த பேசிக் அடையாளமே விசுவாசம் தான். விசுவாசத்திலே பேசுங்க, விசுவாசத்திலே கிரியைகளை நடப்பீங்க, விசுவாசத்திலே தீர்மானங்கள் எடுங்க. இது இவ்வளவும் விசுவாசம் ஏன் தெரியுமா? விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதனாலதான் நான் இவ்வளவு தைரியமா சொல்றேன். விசுவாசம் உலகத்திலிருந்து உண்டானதா இருந்தா நானும் சொல்ல முடியாது. விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிறபடினால அது எங்க நடத்தும்? அதை உங்களை தேவனிடத்துக்கே திரும்ப நடத்தும் இல்லையா? நீங்க எடுக்கிற முடிவுகள் விசுவாசத்தினாலே எடுங்க. விசுவாசிக்காம நீங்க எந்த தீர்மானமோ, என்ன சொல்றது, உங்களுடைய ஒப்பந்தங்களோ அல்லது நீங்க அவரோட பொருத்தனைகளோ பண்ணாதீங்க. ஏனென்றால் அதை நீங்க பிறகு காப்பாற்ற முடியாவிட்டால் அதனாலே நீங்கள் வேதனைப்பட வேண்டி வரும் என்று வெளிப்படையாகவே சொல்றேன். நான் தானே பொருத்தனை பண்ணேன், ஆண்டவர் கேட்க இல்லையே. சரியா? எதுவா இருந்தாலும் சரி, அது எந்த காரியமா இருந்தாலும் விசுவாசத்திலே தேவனுக்கு நீங்க செய்தாத்தான் அதுல பிரயோசனம் உண்டு. பொருத்தனைகளா இருந்தாலும் அதுதான். பாருங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஜெய ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? அந்த 2:11, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்ட்டார். நீ உன் தேசத்தை விட்டுட்டு வாரியா? நீங்க கேப்பீங்க, நான் யாரு பேதுரு வாக்கள் கேட்ட மாதிரி எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்னப்பா, என்ன வச்சுக்கிறீ நீர்? அவன் கேட்டது உண்மைதான், அவன் மேலே அவன் எல்லாத்தையும் விட்டுதான் போனான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த. அந்த மாதிரி அவரான் கேட்கல, ஆனா கேட்கறதுக்கு மேலே ஆண்டவர் சொல்றார், நீ உன் தேசத்தை விட்டுட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன் என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய தலைமையின் கீழே தமிழர்களா இருந்தாலும் சரி, சிங்களவர்களா இருந்தாலும் சரி, வேற எந்த பாஷைக்காரரா எந்த தேசத்துக்காரரா இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன மாதிரி வந்திருக்கிறோம்? தேவ ஜனங்கள்ங்கிற ஒரே பெரிய ஜாதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. யாழ்ப்பாணத்தில் இருந்திருந்தா என்னவா இருந்திருக்கும்? அது அங்கே இருக்கும்போது அங்கேயும் ஒரு ஜாதி இருந்தது சரியா? அது 2 ஊருக்கு கடந்து போயில, அதங்கால அங்கால போனா அடுத்த ஜாதி வந்துடும். அவ்வளவுதான் எங்களுடைய சுதந்திரம். கல்யாணம் கட்ட வரைக்காவது கடைசி அது பிரச்சனை வந்துடும். இங்க எந்த ஆளுங்க, அங்கே ஓடம் ஆட்டு, அப்படியே அப்படியே சுத்தி வளைச்சு பிடிச்சிருவாங்க, நீங்க யாருன்னு சொல்லி. இப்ப அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. நாங்க யாரு? தேவனுடைய ஜனங்க. சின்னதா இருந்த நாங்க இழந்தது கொஞ்சம். நல்லவனே கொள்ளுங்க, ஊர்ல நீங்க எந்த ஜாதியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீங்க அதை இழந்தது கொஞ்சம். அப்படி நீங்க விட்டுட்டு வந்தீங்கண்டா, இன்றைக்கு தேவனுடைய ஜனமாக நீங்கள் ஒரு பெரிய ஜாதியில இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். அது ஆண்டவர் வாக்கு கொடுத்துக்கிறார். என்னுடைய கண்டுபிடிப்பு இல்ல, ஆண்டவர் வாக்கு கொடுத்துக்கிறார். ரெண்டாவது, நீங்க உங்களுடைய ஜனத்தையும் விட்டுட்டு வருவீங்களா இருந்தா, ஐயோ கடைசி காலத்துல எங்களுக்கு அவங்களானே துணை, இப்ப உளம் வயசுல இருக்க பரவாயில்ல, கடைசியில் எங்களுக்கு சந்தோஷம் மட்டும் வேணும் எங்களுக்கு, இல்லாட்டி எங்களை யார் பாக்குறது? அவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்றார். சரியா? மூன்றாவது, நான் என் தகப்பம் விட்ட விட்டுட்டு வந்தா என்ன யாருக்கும் தெரியாது, இன்னாற்ற மகன்னு தான் எனக்கு தெரியும், வெளியில போய் சொல்ல முடியாது. இனி நான் தகப்பம் விட்ட விட்டு வந்தா அப்பா என்ற பெயரை நீ சொல்லப்படான்ட்டு அவர் சொல்றார். மூன்றாவது அவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்றார். எப்படி பெருமைப்படுத்துறா தெரியுமா? வெளிப்படுத்தல் 3 எடுங்க, 12 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:12, எப்படியான பேரை உங்களுக்கு அவர் கொடுக்கிறாருன்னு கவனிங்க. சும்மா பேரை கொடுக்கல அவர்.
ஏங்கள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனாலே பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேலெழுதுவேன்.
பாருங்க, தேவனுடைய நாமம் உங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது, இறங்கி வரப்போகிற புதிய எருசலேமனுடைய நாமம் உங்களுக்கு தெரிவிக்கப்பட போகிறது. இதை தவிர இதுவரைக்கும் யாருமே அறிந்திராத கர்த்தருடைய ஒரு புதிய நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட போகிறது. உங்களை எப்படி பெருமைப்படுத்துறா தெரியுமா? உங்களோட பெயர் எப்படி தெரியுமா? அவருடைய நாமத்தை உங்களுக்கு தரிப்பித்து உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த போகிறார். இப்ப நீங்க யோசிங்க, உங்களோட சொந்த அப்பான்ற பெயர் எவ்வளவு காலத்துக்கு நீடிச்சிருக்கு? எவ்வளவு தூரம் வரைக்கும் உங்களோட சொந்த அப்பான்ற பேர்ல நீங்க குப்பை கொட்டலாம்? எவ்வளவு காலத்துக்கும் உங்களோட சொந்த அப்பான்ற பேர்ல நீங்க பிழைப்பு நடத்துவீங்க? அப்படி பெருமைப்பட்டாக்கள் உண்டு. இந்த அப்பா ஆறு தெரியுமான்னு சொல்லி இந்த பெருமைகளை எல்லாம் ஆண்டவர் முறித்து போடுகிறார். அல்லேலூயா. சந்ததிகளை முறித்து போடுகிறார், தேசத்தின் பெருமையை முறித்து போடுகிறார். முறித்து போட்டு சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படி எல்லாம் செய்துட்டு அதுக்கப்புறம் சொல்றார், நீ ஆசீர்வாதமாயிருப்பார். ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 பேதுரு 3 அதிகாரம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. கேட்கறதுனால மட்டுமில்ல, பார்க்கறதுனாலே உங்களோட உள்ளுக்குள்ள ஏறணும் இது. எடுத்துட்டீங்களா? 9 வசனம்.
தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்.
ஹல்லேலூயா. எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. ஏன் தெரியுமா? நீங்க அப்படி ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா மாறினோன்ன என்ன நடக்குது தெரியுமா? மற்றாக்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் உங்களை வாழ்த்தினாலே அந்த வாழ்த்துதல் அவர்களுக்கு போகும். அப்படிதான் வேதம் சொல்லுது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப நான் சரியாக இருந்தேன் என்றால் என்னை ஜனங்கள் பார்த்து என்னை என்ன செய்வார்கள்? ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு திரும்பி வரும். அப்ப அவங்க ஆசீர்வதிக்காம போடுறது படுறதுக்கு ஒரு காரணம் யாரு? நான் சரியா இருக்கணும். ஆண்டவர் சொன்ன காரியங்களை விட்டு என்றால் அழகா சொல்றார், தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல், சரியா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறீர்கள் என்று அறிந்து. அது ஒரு நாலேஜ், ஒரு அறிவு வேணும். ஆஹா, நான் இந்த மாதிரியான மீன்கடை சண்டைக்கெல்லாம் நான் வரலையா? சரியா, நாரி போற மீனுக்காக நான் சண்டை பிடிக்க போற ஆள் கிடையாது. சரியா, காலாகாலம் இருக்கிற ஜீவிக்கிற ஆத்மாவுக்காக யுத்தம் பண்ணுகிறவனாக்கு. ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னா, மீன்களை பிடிக்கிறவர்களாக இல்ல, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாரி போற அந்த மீனுக்காக நாங்கள் கடற்கரைக்கு போய் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறது இல்ல, அதுக்காக நான் அழைக்கப்படல. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவனாக அழைக்கப்பட்டிருக்கிறவனாக்கும் என்று அறிந்து அந்த நாலேஜ்ல நான் என்ன செய்யணும்? ஆசீர்வதி. தயவு செய்து எழுந்திருப்போமா? நல்ல உணர்வோடு கூட தேவன் எங்களுக்கு அருளியிருக்கிற சொல்லி முடியாத அந்த ஈவுகளுக்காய் சோத்திரம். கர்த்தரை உங்களுடைய இருதயங்களே சோத்திரீங்க. அவர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். அவர் மிக மிக நல்லவராய் இருக்கிறார். நாங்கள் அறியாத வேளையிலும் நாங்கள் உணராத வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து அவருடைய நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறதுக்கு வல்லவராயிருக்கிறார், நிறைவேற்றவும் விரும்புகிறார். இன்றைக்கு அவர் தம்முடைய சித்தத்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார். இந்த 2019 வருஷத்திலே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். கர்த்தர் விரும்புகிறபடி, கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிறபடி, கர்த்தர் முன்குறித்தபடி நாங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கடத்துகிற ஒரு பாத்திரமாக வாழப்போகிறோம். அதற்காக நாங்கள் எங்கள் பொய் என்கிற எங்கள் தேச பாஷையை விட்டு விடுகிறோம். நாங்கள் கலாச்சாரம், அந்த ஐதீகங்கள் என்று சொல்லப்படுகிற எங்களுடைய ஜனங்களுடைய பழக்கங்களை விட்டு விடுகிறோம். அந்த அவநம்பிக்கைகளை விட்டொழித்து விடுகிறோம். பிதாவின் வீட்டு, அதாவது தகப்பனுடைய வீட்டு ஆலோசனைகள் என்று சொல்லப்படுகிற நாங்கள் வளர்ந்த விதங்கள் எல்லாம் விட்டு விடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு புது பாஷையை கொடும். சுத்தமான பாஷையிலே உண்மை நாங்கள் ஆராதிக்க, சுத்தமான உம்முடைய ஜனங்களாய் உம்முடைய உலகத்திலே பிரகாசிக்க, அந்த ஒளியின் பிள்ளைகளாய் நாங்கள் வலம் வர அநேகரை உங்களுக்கென்று ஆத்தும ஆதாயம் செய்ய இந்த 2019 வருஷத்திலே இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய விருப்பத்தின்படியே ஆண்டவரே நாங்கள் எங்களை இந்த சமூகத்திலே உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் பூரணமாய் விடுதலையாக்கி இந்த ஆபிரகாமுடைய பெரிய சந்ததியில ஆண்டவரே எங்களை நீர் சேர்த்து கொள்ளும் ஐயா. ஆசீர்வாதமான சந்ததியாய், பேரை பெருமைப்படுத்துகிற சந்ததியாய், உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற சந்ததியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஐயா. கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே உண்மையும் முத்தமாய் இந்த வார்த்தைகளை சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. விசுவாசத்தை எங்களுக்கு கூட்டி கொடுங்க தகப்பனே. செய்கிறதையும் சொல்லுகிறதையும் நினைக்கிறதையும் நாங்கள் விசுவாசத்திலே நடப்பிக்கும்படிக்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.